இன்னும் எத்தனை பேரை நம் காலிலே விழ வைக்கலாம் என்று பல தலைவர்கள் ஏங்கி காத்து கொண்டிருக்கும் இந்நாட்களில் தம் சீடர்கள் காலிலே விழுந்து அவர்களுடைய பாதங்களை கழுவும் இயேசுவை ஆச்சரியத்திலே வாய்ப்பிழந்து இன்று நாம் தியானிக்கிறோம். மத்தேயு அதிகாரம் 25-27 வாசிக்கிறோம். பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இந்த போதனையை செயலில் இன்று இயேசு வாழ்ந்து காட்டுகிறார். பணிவிடை புரிவதும் பணிவிடை பெறுவதும் நம்முடைய தினசரி வாழ்விலே நமக்கு பழக்கமான ஒன்றே. ஆனால் யார் யாருக்கு பணிவிடை செய்வது என்பதை நாம் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். முதல் வகை, வலிமை பெற்றோர் வலிமை குன்றியவர்களை பணி செய்ய வைப்பது. இதில் மேலோங்கி இருப்பது அதிகாரமும் அந்தஸ்தும். இரண்டாவது வகை, பெற்றோர் குழந்தைகளுக்கு செய்யும் பணிவிடை. வளர்ந்த குழந்தைகள் முதிய பெற்றோருக்கு செய்யும் பணிவிடை. இந்த வகையிலே வலிமை பெற்றோர் வலிமை குன்றியவர்களுக்கு பணிவிடை செய்கின்றனர். இங்கு மேலோங்கி இருப்பது அதிகாரம் அல்ல, அந்தஸ்து அல்ல, பிறருடைய கட்டாயமும் அல்ல. மாறாக அன்பும் பாசமும் பரிவும் பொறுப்புணர்வும். இந்த வகையான பணிவிடை குடும்பத்திற்கு மட்டும்தான் செல்லும் என்று நாம் நினைத்தால் அதுவும் சரிதான். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறும் நமக்கு உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்று இயேசு என்று கூறுகிறார். நாம் அனைவரும் ஒரே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர்கள். ஒருவருக்கொருவர் அவரவர் வலிமைக்கேற்ப அன்பு பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். சமுதாயத்திலே பெரியோர் நலிந்தோரை பணிவிடை செய்ய வைக்கும் பொழுது மக்கள் நசுக்கப்படுகின்றனர், அடிமைத்தனம் பிறக்கிறது. ஒருபுறம் அதிகாரமும் மறுபுறம் அச்சமும் இந்த உறவை நிர்ணயிக்கிறது. பார்வைக்கு பிரம்மாண்டமாக தெரிந்தாலும் இது ஒரு அடித்தளமில்லா மாளிகை, ஒரு வேரில்லா மரம். எதிர்பாராத நேரத்தில் பலரை அழித்து தன்னையும் மாய்த்து இடியும் சாயும். வலிமை பெற்றோர் பணிவிடை புரியும் பொழுது ஒருவர் ஒருவரை நாம் உயர்த்துகின்றோம். நன்றி உணர்வு பிறக்கிறது, அன்பு மலர்கிறது, உறவு வலுக்கிறது, அதன் மூலம் மகிழ்ச்சி பெருகுகிறது. இதையே இயேசு போதித்தார், இதையே இயேசு வாழ்ந்தும் காட்டினார். இயேசு தம்முடைய சீடருக்கு பணிவிடை புரிந்தார் என்பதை எண்ணும் இந்த வேளையிலே எனக்காக அவர் என்ன செய்தார், எனக்காக என்ன செய்கிறார் என்ற கேள்வி எழும்புகிறது. நமக்கு இயேசு செய்து வரும் பணிவிடையை 5 கருத்துக்களில் பார்க்கலாம். முதல் பணி, வெளிப்படுத்துதல். கடலை நோக்கி நதிகள் பாய்கின்றன. பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், தகரமாயிருந்தாலும் என் தாய்தான் வேண்டும் என்று தாய்முகத்திற்காக சேய் இயங்குகிறது. அதைப்போலவே கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளை தேடுகிறது, அவரை அதிகமாய் அறிய இயங்குகிறது. நமக்கு புரியும் வகையில் விளக்க மனிதனாய் பிறந்து வார்த்தை வழியாகவும் வாழ்க்கை வழியாகவும் கடவுளை வெளிப்படுத்தினார். இதுவே இறைமகன் இயேசுவின் முதல் பணி. சந்திப்பே உறவின் ஆரம்பம். நம்மை சந்திக்க வந்து தம்மை வெளிப்படுத்தினார். இரண்டாவது பணி, உடன்படிக்கை. தம்மை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் என்றுமே அழியாத உடன்படிக்கை ஒன்றை நம்முடன் ஏற்படுத்தியுள்ளார். இது ஒரு வகையான திருமண உடன்படிக்கை. அப்பம் ரசம் வழியாக தம்மையே நமக்கு உணவாக அளிக்கிறார். அதன் மூலம் நம்முடன் ஒரே உடலாக மாறுகிறார். அது மட்டுமன்று, அவர் மூலமாக நாம் அனைவரும் ஒரே உடலின் பாகங்களாக மாறுகிறோம். ஒரு அரசன் ஒரு கிராமத்து பெண்ணை மணக்கும் பொழுது அன்றே அவள் அரசியாக மாறுகிறாள். அதைப்போலவே இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை மூலம் நாம் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுகிறோம். அரசனை மணந்த அந்த கிராமத்து பெண் பால் கடையிலே பாக்கி வைத்திருக்கலாம், கந்துவட்டிக்காரர்களிடமும் காய்கறி கடைகளிடமும் கடன் வைத்திருக்கலாம். அரசன் காய்கறி கடைக்கோ ரேஷன் கடைக்கோ செல்ல வேண்டியதில்லை என்றாலும் தான் மணக்கும் பெண்ணுக்காக அவளுடைய கடன்களையெல்லாம் அடைத்துவிட்டு அவளை அரண்மனைக்கு கூட்டிச் செல்வார். அதுபோலவே நம்முடன் உடன்படிக்கை செய்து நம்முடன் ஒன்றாய் இணைந்த இயேசு நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார். எந்த பாவமும் செய்யாத இயேசு மிக கொடூரமான பாவிகள் பெறும் தண்டனையான சிலுவை மரணத்தை பெற்று நமக்காக மரிக்கிறார். இதன் மூலம் நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு வழங்குகிறார். இதுவே அவர் நமக்கு செய்யும் மூன்றாவது பணி. நம் சார்பாக மரித்தது மட்டுமல்லாமல் நம் சார்பாக உயிர்க்கவும் செய்தார். வரலாற்றிலே பல தலைவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். யாரும் மீண்டும் உயிருடன் வந்ததில்லை. மனித வரலாற்றிலேயே உயிர்ப்பு என்ற அத்தியாயத்தை ஆரம்பித்தவர் இயேசு. அவர் வழியாக நாம் அனைவருக்கும் முடிவில்லா வாழ்வு கிடைக்கிறது. இதுவே இயேசு நமக்கு செய்யும் நான்காவது பணி. உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். இது நமக்கு அவர் அனுதினமும் செய்யும் ஐந்தாம் பணி. இவர் வழியாக நாம் அனைவரும் ஒரே உடலாக இணைகிறோம். வாழ்விலும் மரணத்திற்கு பின்பும் இறைவனோடும் ஒருவர் ஒருவரோடும் இணைந்திருக்கும் அரிய வாய்ப்பை பெறுகிறோம். இயேசுவின் இந்த மறை உண்மைகளை தியானிக்கும் இவ்வேளையிலே நமக்கு விடுக்கப்படும் அழைப்புகள் யாவை? முதலாவதாக, இயேசுவின் வருகை, வாழ்க்கை, பணிவிடை, உடன்படிக்கை, இறப்பு மற்றும் உயிர்ப்பு இவற்றை ஆழமாக தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இறைமகன் இயேசுவின் அன்புக்காகவும் தியாகம் நிறைந்த பணிவிடைக்காகவும் அனைத்து கொடைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு என்பதால் அந்த மன்னிப்பை கேட்டு வாங்குவோம். மேலும் மரித்தோர் அனைவருக்கும் நித்திய வாழ்வு இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே கிடைக்கின்றது. எனவே மரித்த நம் முன்னோர், உற்றார், உறவினர், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், நண்பர்கள் அனைவருக்கும் அவர்கள் பாவங்கள், குற்றம், குறைகள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இறுதியாக, நம்முடைய அன்றாட வாழ்வில் அவரோடு இணைந்து ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவி, ஒருவர் ஒருவருடைய குற்றங்களை மன்னித்து, ஒருவர் ஒருவருக்கு பணிவிடை செய்வதன் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அன்பின் தேவன் உயிர்த்த இயேசு நம்மோடு பயணிக்கிறார்.